அன்பர்களே, இன்றைய வேத ஆராய்ச்சி நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். வேதம் குறைவற்றது. இந்த கர்த்தருடைய வார்த்தைகள் உங்கள் வாழ்வையும் குறைவற்றதாக்க இன்றைய நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம்.
வேத ஆராய்ச்சி நேயர்களே, கிறிஸ்துவின் கிருபை நிறைந்த நாமத்தினாலே உங்களை அன்போடு வாழ்த்தி இன்றைய நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். கடந்த நிகழ்ச்சியிலே தேவன் மனிதனோடு செய்த உடன்படிக்கையை குறித்தும் அதை நினைவு கூறும்படியாக வானத்திலே வைக்கப்பட்ட வானவில்லை குறித்தும் சிந்தித்தோம். நிகழ்ச்சியின் இறுதியிலே நோவா பயிரிடுகிறவனாகி திராட்சரசத்தை குடித்து வெறி கொண்டு தன் வஸ்திரம் விலகி படுத்திருந்தான் என்றும் வாசித்தோம். இன்று ஆவியாமும் 9:22 முதல் சிந்திப்போம். வாசிக்கிறேன் ஆவியாமும் 9:22-24 வரை. அப்பொழுது கானானுக்கு தகப்பனாகிய காம் தன் தகப்பனுடைய நிர்வாணத்தை கண்டு வெளியில் இருந்த தன் சகோதரர் இருவருக்கும் அறிவித்தான். அப்பொழுது சேமும் யாப்பேத்தும் ஒரு வஸ்திரத்தை எடுத்து தங்கள் இருவருடைய தோள் மேலும் போட்டுக்கொண்டு பின்னிட்டு வந்து தங்கள் தகப்பனுடைய நிர்வாணத்தை மூடினார்கள். அவர்கள் எதிர்முகமாய் போகாதபடியினால் தங்கள் தகப்பனுடைய நிர்வாணத்தை காணவில்லை. நோவா திராட்சரசத்தின் வெறி தெளிந்து விழித்தபோது தன் இளைய குமாரன் தனக்கு செய்ததை அறிந்து. கடந்த நிகழ்ச்சியிலே நோவாவின் பாவத்தை குறித்து சிந்தித்தோம். இங்கே நோவாவின் கோபத்தை குறித்து பார்க்கிறோம். தவறு செய்த மனிதன் தன்னுடைய தவறு வெளியே தெரிந்தவுடன் கோபப்படுகிறான். ஏன் இந்த கோபம்? அவனுடைய தவறை மறைப்பதற்காக. காயினும் தனது சகோதரனை கொலை செய்த பொழுது தேவன் அவனை பார்த்து, காயினே, உன் சகோதரன் எங்கே என்று கேட்டார். அப்பொழுது அவனுக்குள்ளே கோபம் வருகிறது. நான் என்ன, என் சகோதரனுக்கு காவலாளியா என்று கேட்கிறான். ஆம் அருமையான சகோதரனே, சகோதரியே, இன்றும் இதுவே உண்மையானதாயிருக்கிறது. அருமையானவர்களே, தவறு செய்கிறவர்கள் கண்டுபிடிக்கப்படும் பொழுது கோபப்பட்டு எரிச்சல் பட்டு தப்பித்துக் கொள்வதற்காக என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்ய முயற்சி எடுக்கிறார்கள். கானானுக்கு தகப்பனாய் காம் தன் தகப்பனுடைய அவல நிலைமையை பார்த்தது மட்டுமல்ல, அதை விளம்பரப்படுத்துகிறான். இது ஒரு நல்ல குணம் அல்ல. ஆனால் அவனுடைய சகோதரர்கள் அவனுடைய பாவ நிலைமையை வெளியே தெரியாமல் மூடுகிறார்கள். இதிலே நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு பாடம் இருக்கிறது. பிறருடைய வீழ்ச்சிகளை நாம் அறிய வரும்பொழுது, பிறருடைய பாவங்களை குறித்து நமக்கு தெரிய வரும்பொழுது, அதை மற்றவர்களுக்கு நாம் கூறுவது நல்ல பண்பு அல்ல. அநேக வேளைகளிலே பொறுப்பில் இருக்கிறவர்கள், முக்கியமான நபர் யாராவது பாவத்திலே விழுந்து தவறு செய்து விடுகிறார்கள் என்று வைத்துக் கொள்வோம். உடனே அநேகர், இதை ஒரு ஜபக்குறிப்பாக சொல்கிறேன், ஒரு ஜபக்குறிப்பாக சொல்கிறேன் என்று சொல்லி பலருக்கு இதை கூறுகிறார்கள். அருமையான சகோதரனே, சகோதரியே, நீங்கள் ஒரு விசுவாசியாகவோ ஒரு ஊழியக்காரனாகவோ இருப்பீர்கள் என்றால், மற்ற ஒருவருடைய பாவம் அல்லது தவறு உங்களுக்கு தெரிய வரும்பொழுது அதை குறித்து தேவனிடம் மட்டுமே பேசுங்கள். எந்த மனிதனிடத்திலேயும் நீங்கள் அதை குறித்து பேசுவது உங்களுக்கும் உதவி செய்யப் போகிறதில்லை, அவர்களுக்கும் உதவி செய்யப் போகிறதில்லை. ஆனால் உண்மையான கரிசனையோடு அவர்களுக்காக நீங்கள் ஜெபிப்பீர்கள் என்றால், தேவன் அவருடைய பாவத்தை அவர்களே உணரச் செய்து அவருடைய வாழ்க்கையிலே வெற்றியின் வாழ்க்கைக்குள்ளே அவர்களை நடந்து வரச் செய்வார். மத்திய எழுதின சுவிசேஷம் 7 அதிகாரத்திலே நாம் பார்ப்பது என்ன? நீங்கள் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாதபடிக்கு மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருங்கள். ஏனெனில் நீங்கள் மற்றவர்களை தீர்க்கிற தீர்ப்பின்படியே நீங்களும் தீர்க்கப்படுவீர்கள். நீங்கள் மற்றவர்களுக்கு அளக்கிற அளவின்படியே உங்களுக்கும் அளக்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆம், மற்றவர்களுடைய குறைவுகளை குற்றங்களை குறித்து கேள்விப்படும் பொழுது அல்லது அதை கவனிக்கும் பொழுது நம்முடைய குற்றங்கள் நமக்கு ஞாபகத்திற்கு வரட்டும். அப்பொழுது நாம் மேலும் மேலும் கர்த்தருக்கு பிரியமான பிள்ளைகளாய் வாழ நம்மை அர்ப்பணிப்போம். அனைவருடைய வாழ்க்கையிலே பிள்ளைகள் தவறு செய்யும் பொழுது, தாங்கள் இளைஞர்களாய் இருந்தபொழுது செய்த தவறு அவர்கள் ஞாபகத்திற்கு வரலாம். அப்படிப்பட்ட வேளையிலே பிள்ளைகளை அன்போடும் பொறுமையோடும் கர்த்தருக்குள்ளே வழிநடத்த நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். பிறருடைய தவறுகளை நாம் மன்னித்து மறக்க வேண்டும். ஆனால் மற்றவருடைய நல்ல குணங்களை நாம் தொடர்ந்து எடுத்து சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். சரி, அதியாமும் 9:25-29 வாசிக்கிறேன். கானான் சபிக்கப்பட்டவன், தன் சகோதரரிடத்தில் அடிமைகளுக்கு அடிமையாயிருப்பான் என்றான். சேமுடைய தேவனாய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக, கானான் அவனுக்கு அடிமையாயிருப்பான். யாப்பேத்தை தேவன் விருத்தியாக்குவார், அவன் சேமுடைய கூடாரங்களில் குடியிருப்பான். கானான் அவனுக்கு அடிமையாயிருப்பான் என்றான். ஜலப்பிரளயத்திற்கு பின்பு நோவா 350 வருஷம் உயிரோடு இருந்தான். நோவாவின் நாட்கள் எல்லாம் 950 வருஷம். அவன் மரித்தான். அருமையானவர்களே, நோவா தெளிந்து எழுந்தபொழுது கானான் சபிக்கப்பட்டவன் என்று சொன்னானே ஒழிய, காம் சபிக்கப்பட்டவன் என்று சொல்லவில்லை. கானான் எந்த வகையிலே இந்த பிரச்சனையிலே ஈடுபட்டார் என்பது நமக்கு தெரியவில்லை. ஆனால் இங்கே கானான் சபிக்கப்பட்டவனாய் காணப்படுகிறான். வித்தியாசமான நிறமுள்ள ஒரு குடும்பத்தின் மேலே கொடுக்கப்பட்ட ஒரு சாபம் அல்ல இது. பாபிலோனிய மக்களும் எகிப்திய மக்களும் இந்த காமின் வம்சவழி வந்தவர்கள்தான். முதலாவது எழுந்த கலாச்சாரமே அவர்களுடைய திறமைகள்தான். அருமையானவர்களே, தேவன் ஏன் நோவாவின் பாவத்தை குறித்து எழுதியிருக்கிறார்? ஆதியாம புத்தகத்தை ஒரு மனிதன் எழுதியிருப்பான் என்றால் இரண்டு காரியத்தை அவன் செய்திருப்பான். ஒன்று, நோவாவின் பாவத்தை அவன் மூடியிருப்பான். அவன் அதை கூறாமலேயே விட்டிருப்பான், ஏனென்றால் நோவாவை ஒரு வீரனாக காட்டுவதற்காக. அல்லது நோவாவின் பாவத்தை குறித்து மிக பெரிதாக பேசி அவன் நோவாவை இழிவுபடுத்தியிருப்பான். ஆனால் தேவன் தன்னுடைய சித்தத்திற்காக தன்னுடைய திட்டப்படி அதை வேதத்திலே எழுதி வைத்திருக்கிறார். முதலாவதாக, ஏற்கனவே நான் கூறியிருப்பது போல, மோசேயின் காலத்திலேயும் யோசுவாவின் காலத்திலேயும் கானானுக்குள்ளே பிரவேசிக்கப் போகிற இஸ்ரவேல் ஜனங்களை உற்சாகப்படுத்துவதற்காக இது எழுதப்பட்டிருக்கலாம். அதாவது கானான் மேலே தேவன் ஒரு சாபத்தை கூறியிருக்கிறார் என்பதை அவர்கள் அறிந்து கொள்வதற்காக, இந்த சந்ததியினர் மீது தனது நியாய தீர்ப்பை கூறியிருக்கிறார் என்பதை அறிவதற்காக. தேவனுடைய இந்த வார்த்தைகள் எல்லாம் நிறைவேறியது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டுமென்றால் பழைய ஏற்பாட்டையும் பழங்கால சரித்திரங்களையும் வாசிக்க வேண்டும். இந்த கானானியர்கள் அப்படியே மறைந்து போனார்கள். அது மட்டுமல்ல, நோவாவின் பாவத்தை குறித்து எழுவதற்கான மற்றொரு காரணம் ரோமர் 15:4 சொல்லப்பட்டிருக்கிறது. கவனிங்கள், வாசிக்கிறேன். ரோமர் 15:4, தேவ வசனத்தினால் உண்டாகும் பொறுமையினாலும் ஆறுதலினாலும் நாம் நம்பிக்கை உள்ளவர்களாகும்படிக்கு முன்பு எழுதியிருக்கிறவைகளை எல்லாம் நமக்கு போதனையாக எழுதியிருக்கிறது. ஆம் அருமையானவர்களே, மாம்சத்தின் பலவீனத்தை குறித்து நாம் அறிந்து கொள்வதற்காக எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே கூறியிருக்கிறார், ஆவி உற்சாகம் உள்ளது, ஆனால் மாம்சம் பலவீனம் உள்ளது. கலாத்தியர் 2:16 நான் வாசிப்பது என்ன? நியாயப்பிரமாணத்தின் கிரியையினாலே எந்த மனுஷனும் நீதிமானாக்கப்படுவதில்லையே. எனவே மனிதனுடைய மாம்சத்தின் பலவீனத்தை வெளிப்படுத்தும்படியாக இந்த சம்பவத்தை எழுதியிருக்கிறார். நோவாவின் தவறான காரியத்தை மூடி மறைக்க வேண்டியதில்லை. உண்மை என்ன? தான் வெறித்து போகும் அளவு நோவா குடித்திருந்தான். அருமையானவர்களே, ஒருவேளை நீங்கள் குடிக்கு அடிமையாக இல்லாமல் இருக்கலாம், அல்லது உலக சிநேகமாக இருக்கலாம். உங்கள் காரியங்கள் வெளியே யாருக்கும் தெரியாமல் இருக்கலாம், ஆனால் மாம்சத்திலே நீங்கள் தேவனை துக்கப்படுத்திக் கொண்டிருக்கலாம். இன்று மனிதர்கள் சந்திரமண்டலத்திற்கும் மற்ற கிரகங்களுக்கும் போவதற்கு எவ்வளவு செலவு செய்கிறார்கள், ஆனால் மனிதன் மனிதனாக இந்த உலகத்திலே வாழ எடுக்க வேண்டிய முயற்சிகளை எடுக்கிறதில்லை. இந்த உலகத்திலே நாம் எப்படி வாழ வேண்டும் என்பதற்கு தேவன் நமக்கு பயிற்சி கொடுப்பதை குறித்து கரிசனை உள்ளவராயிருக்கிறார். இந்த நிகழ்ச்சியிலே நாம் சிந்திக்கும் பொழுது ஒரு காரியத்தை மனதிலே வைத்துக் கொள்ள வேண்டும். நோவா தனது ரட்சிப்பை இழந்து போகவில்லை. அருமையானவர்களே, நீங்களும் இதை புரிந்திருப்பீர்கள் என்று நான் நினைக்கிறேன். அவன் செய்தது உண்மையாகவே தவறான காரியம்தான், பாவம்தான். அதற்கு நாம் சாக்கு போக்கு சொல்லவில்லை. அது அவன் மாம்சத்தின் பலவீனம் என்றாலும் அவன் மீட்கப்பட்ட மனிதனாகவே இருந்தான். இப்பொழுது 10:16 நாம் கடந்து செல்கிறோம். இங்கே சேம், காம், யாப்பேத் இவர்களுடைய வம்ச வரலாற்றை நாம் வாசிக்கிறோம். ஜலப்பிரளயத்திற்கு பின்பு அவர்களுக்கு குமாரர் பிறந்தார்கள். யாப்பேத்தின் குமாரரை குறித்து 2:5-5 நாம் வாசிக்கிறோம். காமுடைய சந்ததியை குறித்து 6:20 வாசிக்கிறோம். சேமுடைய சந்ததியை குறித்து 21:32 வாசிக்கிறோம். இந்த அதிகாரம் வம்ச வரலாறுகளின் அதிகாரம். இங்கே உலகத்தின் தேசங்களின் ஆரம்பங்களை குறித்தே பார்க்கிறோம். இதை சிந்திப்பதற்கு குறைவான நேரங்களை நாம் செலவு செய்வதனாலே இது முக்கியமானது அல்ல என்று எண்ணிவிடக்கூடாது. மனிதனை குறித்த சம்பவங்களை கற்றுக்கொள்வதை குறித்து விருப்பமுள்ளவர்களாய் செயல்பட்டால் இதை நாம் அதிகமாக கற்றுக்கொள்ளலாம். ஆழமாக இதிலிருந்து பல காரியங்களை நாம் அறிந்து கொள்ளலாம். நோவாவின் சந்ததியை குறித்து சொல்லப்பட்டிருக்கிற பகுதிகளை நாம் கவனித்தால் வேதத்தின் பல பகுதிகளிலே இதே வண்ணமாய் தேவன் சொல்லியிருப்பதை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். அதாவது புறக்கணிக்கப்பட்ட குடும்பங்களை குறித்து முதலாவதே ஒரு சில வரிகளிலே சொல்லிவிட்டு அப்படியே அவர்களை விட்டுவிடுகிறார். பின்னர் ஏற்றுக்கொள்ளப்பட்ட சந்ததியை குறித்தும் எப்படி தொடர்ந்து அவருடைய சந்ததி இயேசு கிறிஸ்து வரைக்கும் கடந்து செல்கிறது என்பதையும் தெளிவாக எடுத்து கூறுகிறார். இப்பொழுது ஆதியாகமம் 10:2 வாசிக்கிறேன். யாப்பேத்தின் குமாரர் கோமர், மாகோகு, மாதாய், யாவான், தூபால், மேசேக்கு, தீராஸ் என்பவர்கள். மனித இயலை ஆழமாக கற்றுக்கொண்ட HS மில்லர் என்பவர் சொல்லும்பொழுது இந்த மாகோகின் வம்சத்திலேதான் சீரியன், ஸ்வாலர், ரஷ்யர்கள், பல்கேரியர்கள், பொஹிமினியர்கள், போல் மக்கள், ஸ்லோவாக் மக்கள், குரோஷியன்ஸ் வந்தார்கள் என்று சொல்கிறார். அது மட்டுமல்ல, மாதாய் வம்சத்திலிருந்துதான் இந்தியர்கள், ஈகானியர்கள், மேதியர்கள், பெர்சியர்கள், ஆப்கானியர்கள் வந்தார்கள் என்று குறிப்பிடுகிறார். அது மட்டுமல்ல, யாவான் என்கிறவனுடைய வம்சத்திலேதான் கிரேக்கர், ரோமர், பிரெஞ்சு மக்கள், ஸ்பானிய மக்கள், போர்ச்சுகீஸ் மக்கள், இத்தாலிய மக்கள் வந்ததாகவும், இந்த தீராஸ் என்பவருடைய வம்சத்திலேதான் திரேசியர்கள், டியூட்டர்கள், ஜெர்மன் மக்கள், ஐரோப்பியர்கள், ஜெர்மன் தேசத்திற்கு வட பகுதியிலே வசிப்பவர்கள், ஆங்கிலேயர்கள் வந்ததாக குறிப்பிடுகிறார். இப்பொழுது வசனம் 6 பாருங்கள். காமுடைய குமாரர் கூஷ், மிஸ்ராயிம், பூத், கானான் என்பவர்கள். இங்கே நாம் வாசிப்பது போல காம் கானானை தவிர இன்னும் வேறு சில குமாரர்களையும் பெற்றவனாயிருந்திருக்கிறான். ஆனால் நோவா சபித்தபொழுது கானானை குறித்து மட்டும் சாபம் கூறினான். ஏன் மற்றவர்கள் மேலே அவன் அதை சொல்லவில்லை என்பது நமக்கு தெரியாது. கானான் மக்கள் இனத்திலிருந்துதான், பொயினீஷியர்கள், ஹிப்டைட்ஸ், ஜெபுசைட்ஸ், அமோரைட்ஸ் போன்ற மக்களிடம் வந்தது. காமின் குமாரனான கூஷ் மூலமாக ஆப்பிரிக்க தேசத்தைச் சேர்ந்தவர்கள், எத்தியோப்பியர்கள், எகிப்தியர்கள், லிபியாவில் உள்ளவர்கள் வந்தார்கள். இப்பொழுது கூஷை குறித்து நாம் மேலும் சில காரியங்களை பார்ப்போம். கவனியங்கள், வாசிக்கிறேன் அதியாமம் 10:8-9. கூஷ் நிம்ரோத்தை பெற்றான். இவன் கர்த்தருக்கு முன்பாக பலத்த வேட்டைக்காரனாயிருந்தான். ஆகையால் கர்த்தருக்கு முன்பாக பலத்த வேட்டைக்காரனான நிம்ரோத்தைப் போல என்னும் வழக்கச் சொல் உண்டாயிற்று. அருமையானவர்களே, பூமியிலே அன்று வாழ்ந்த மக்களிலே இவன் மிகவும் பெரிய பராக்கிரமசாலியாயிருந்தான். உலகத்தையே அவன் ஆள விரும்பினான். அதற்காக அவன் முயற்சிகளை எடுத்தான். அருமையானவர்களே, இவன் கர்த்தருக்கு முன்பாக பலத்த வேட்டைக்காரனாயிருந்தான் என்று சொல்லும்பொழுது ஏதோ ஆப்பிரிக்க காடுகளிலே சிறப்பான ஒரு வேட்டையாடினான் என்பது பொருள் அல்ல. பொதுவாக வாலிபர்கள் துப்பாக்கி அல்லது வேறு ஆயுதங்களை எடுத்துக்கொண்டு வேட்டைக்கு செல்லும்பொழுது ஒரு சின்ன சிட்டுக்குருவியை அடித்துவிட்டால் கூட நிம்ரோத்தைப் போல இவன் பெரிய வீரன் என்று மற்றவர்கள் சொல்வார்கள். ஆனால் அப்படியல்ல பிரியமானவர்களே. நிம்ரோத் ஆட்களை ஆதாயம் செய்கிறவனாய் இருந்திருக்க வேண்டும். இதை குறித்துதான் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது என்று ஒரு வேத அறிஞர் சொல்கிறார். வசனம் 10 பாருங்கள். சினையார் தேசத்தில் உள்ள பாபேல், ஏரேக், அக்தாத், கல்னே என்னும் இடங்கள் அவன் ஆண்ட ராஜ்யத்திற்கு ஆதி ஸ்தானங்கள். சினேயார் தேசத்தில் உள்ள மிகச்சிறந்த பட்டணங்களை கட்டினவன் இந்த நிம்ரோத்தான். இந்த நிம்ரோத்தை குறித்த சரித்திரத்தை நீங்கள் உலகத்தில் உள்ள மற்ற சரித்திர புத்தகங்களிலேயும் வாசிக்கலாம். இரண்டு பாபிலோன்கள் என்ற பெயரிலே அலெக்சாண்டர் ஹெஸ்லாப் என்பவர் எழுதிய புத்தகத்திலே ஒரு பின்னணியத்தை நமக்கு தருகிறார். பாபேல் கோபுரத்தை கட்டுவதற்கு நிம்ரோத் எப்படி காரணமானவனாயிருந்தான் என்பதை அவர் விவரிக்கிறார். ஜலப்பிரளயத்திற்கு பிறகு நிம்ரோத்தே மக்கள் அனைவரையும் ஒன்று கூட்டும் திறமை பெற்றவனாயிருந்தான். அவர்களை ஒரு தேசமாக, அவர்களுக்கு இவன் ஒரு ஆளுநராக மாறும்படி மக்களை ஒன்று திரட்டினான். இவன் ஒரு கலகக்காரன். இவன்தான் பாபேலை நிறுவியவன், அதாவது மக்களின் இருதயத்தை கொள்ளை கொண்டவன், வேட்டையாடினவன். இவன் எந்த சட்ட திட்டங்களுக்கும் கீழ்ப்படியாதவன். இவன் வரப்போகிற அந்தி கிறிஸ்துவுக்கு நிழலாயிருக்கிறான் என்று சொல்லலாம். எனவே அருமையான சகோதரனே, சகோதரியே, இந்த காமின் வம்சத்திலிருந்துதான் முதல் நாகரிகம் உருவானது என்று சொல்ல வேண்டும். இதை நாம் தெளிவாக உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆப்பிரிக்க மக்களே கலாச்சாரத்தை முதலாவது ஏற்படுத்தியவர்கள் என்றால் ஒருவேளை உங்களுக்கு ஆச்சரியமாயிருக்கும். உலகத்திலே தோன்றிய முதல் இரண்டு நாகரிகங்களுக்கும் அவர்களே காரணமாயிருந்தார்கள். நிம்ரோத் காமின் வம்சத்திலே வந்தவன். அருமையான சகோதரனே, அருமையான சகோதரியே, இந்த 10வது அதிகாரத்திலே 70 வம்சங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அவற்றிலே யாப்பேத்தின் வம்சமாக 14 பார்க்கிறோம், காமுடைய வம்சமாக 30 வம்சங்களை பார்க்கிறோம், சேமுடைய சந்ததியாக 26 வம்சங்களை நாம் பார்க்கிறோம். எனவே மொத்தம் 70 தேசங்கள் அங்கிருந்து உருவாகிறது. எப்படி இந்த தேசங்களெல்லாம் வந்தது என்பதை தேவன் நமக்கு விளக்கி காட்டுகிறார். ஆதி நாட்களிலே கருப்பு இன மக்களான காமின் வம்சத்தினரே முக்கியமானவர்களாய், பிரதானமானவர்களாய், நாகரிகத்தை உருவாக்குகிறவர்களாய் காணப்பட்டார்கள். ஆனால் பின்னான காலங்களிலே சேமுடைய வம்சத்தினர் தாவீது சாலமோனின் நாட்களிலே சிறப்பான காரியங்களை செய்ய மேலெழுந்தார்கள். சேமின் வம்சத்திலேதான் சீரியர்கள், லிபியர்கள், அல்மேனியர்கள் மற்றும் அரபியர்கள் வந்தார்கள். இந்த வம்சத்திலே வந்தவர்கள் தொடர்ந்து விருத்தி அடைந்தார்கள். அருமையானவர்களே, காமின் வம்சத்தினரோ, சேமின் வம்சத்தினரோ, யாப்பேத்தின் வம்சத்தினரோ யாரானாலும் சரி, உலகத்தை ஆட்சி செய்ய முடியாதவர்களாகவே இருந்தார்கள். இதைத்தான் இந்த நாட்களிலேயும் தேவன் நமக்கு காண்பித்துக் கொண்டிருக்கிறார். நிகழ்ச்சியை கேட்ட எனக்கு அருமையான சகோதரனே, அருமையான சகோதரியே, இந்த நாளிலே கேட்ட நிகழ்ச்சியை சற்றே நாம் திரும்பி பார்ப்போமா? நோவா குடித்தவனாய் படுத்திருந்தான் என்று வாசிக்கிறோம். எவ்வளவு பெரிய விசுவாசியாயிருந்தாலும் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் ஜாக்கிரதை உள்ளவர்களாய் இருக்க அழைக்கப்படுகிறோம். எந்த நேரத்திலேயும் பிசாசானவன் தனது செயலை செய்வதற்கு நம்மை வழி நடத்திவிட முடியும். ஏனென்றால் நம்முடைய பாவம், நம்முடைய பழைய மனுஷன் நமக்குள்ளேதான் உறங்கிக் கொண்டிருக்கிறான். அவன் தட்டி எழுப்பப்படும் பொழுது அவன் மேலெழுந்து வருகிறான். நம்முடைய வாழ்க்கையிலேயும் எந்த பாவமாவது ஆண்டவரை விட்டு நம்மை தூரப்படுத்துகிறதா? நாம் அவருடைய பிள்ளை என்று அநேகர் அறிந்திருக்கும் பொழுதும் நமக்குள்ளே போராட்டமுள்ள பாவங்களிலே விழுந்து கிடக்கிறோமா? சற்றே எண்ணி பார்ப்போம். அருமையான சகோதரனை சகோதரியே, நீங்கள் எப்படிப்பட்ட ஒரு சகோதரனாய் சகோதரியாயிருந்தாலும் சரி, எங்கே இருந்து இந்த நிகழ்ச்சியை கேட்டுக் கொண்டிருந்தாலும் சரி, ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார். உங்கள் பாவ பழக்க வழக்கங்களிலிருந்து உங்களுக்கும் விடுதலை கொடுக்க அவர் ஆயத்தமுள்ளவராயிருக்கிறார். எனவே நீங்கள் கலங்காமல், நான் ஏன் வாழ வேண்டும் என்று சொல்லி நீங்கள் பதறாமல் இயேசுவண்டை வாருங்கள், இன்றே வாருங்கள், உங்கள் நிலைமையை ஒத்துக்கொண்டவர்களாக வாருங்கள். அது மட்டுமல்ல, மற்றவருடைய பாவங்களை குறித்து நாம் அறிந்து கொள்ளும் பொழுது அதை நாம் பறைசாற்றக்கூடாது என்பதை சிந்தித்தோம். யாருடைய வாழ்க்கையிலாவது அவர்கள் செய்த தவறுகளை நாம் அறிந்திருந்து அதை குறித்து அடிக்கடி மற்றவரிடத்திலே பேசுகிற பழக்கம் உள்ளவர்களாக இருக்கிறோமா? அதை தாழ்மையோடு ஆண்டவரின் சமூகத்திலே அறிக்கையிடுவோம். ஆண்டவரே, இனி நான் அந்த சகோதரனுடைய பாவத்தை குறித்து, அந்த சகோதரியுடைய பாவத்தை குறித்து வேறு யாரிடத்திலையும் நான் பேச மாட்டேன். ஆண்டவரே, என்னுடைய உதடுகளை உம்முடைய கரத்திலே, உம்முடைய பலிபீடத்திலே நான் வைக்கிறேன் ஆண்டவரே என்று சொல்வீர்களா? அப்படி என்றால் ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்ய வல்லமை உள்ளவராயிருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலே மற்றவர்கள் செய்த நன்மைகளை அறிந்திருப்போம் என்றால் அவருடைய நல்ல காரியங்களை அநேகர் அறிந்து ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தும்படியாக நாம் பகிர்ந்து கொள்வோம். தலை தாழ்த்தி ஜபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே, இன்றைக்கும் நாங்கள் வாசித்த உம்முடைய வசனங்களுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் கர்த்தாவே, எந்தெந்த குடும்பங்களிலே குடிக்கு அடிமையானவர்களாக இருக்கிறார்களோ அவர்களை கர்த்தர் தாமே மீட்டு ரட்சிக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எந்தெந்த குடும்பங்களிலே இது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கிறதோ நீர் அங்கே தலையிட்டு அப்படிப்பட்ட பாவத்திலே வாழ்கிறவர்களுக்கு உண்மையான பரிசுத்தமான வாஞ்சையை குறித்த ஒரு வாழ்க்கையை அவர்கள் வாஞ்சிக்கிறவர்களாக மாறத்தக்கதாக நீர் கிரியை நடப்பிக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். குடிக்கு அடிமையாக இருக்கிறவர்கள் மத்தியிலே ஊழியம் செய்கிற ஊழியக்காரர்களுக்காக ஜெபிக்கிறோம். நீரை பொறுப்படுத்திக் கொள்ளும், உம்முடைய ஞானத்தினாலே நிரப்பி வழி நடத்த ஒப்புக் கொடுக்கிறோம். மீதியான வேளையிலேயும் உம்முடைய வசனங்கள் எங்களுடைய கால்களுக்கு தீபமும் எங்கள் பாவைக்கு வெளிச்சமுமாயிருக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மனத்தாழ்மையோடு கேட்கிறோம் பிதாவே, ஆமேன்.
கேட்ட உங்களுக்கு எங்கள் நன்றி. உங்கள் கடிதங்களை ஆவலுடன் எதிர்பார்க்கிறோம். நீங்கள் எங்களுடன் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: வேத ஆராய்ச்சி, தபால் பெட்டி எண் 134, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. எங்கள் தொலைபேசி எண்கள் 9442225627, மற்றும் ஒரு எண் 9585460460.
நீ பயப்படாமல் பேசு, மௌனமாயிராதே. அப்போஸ்தலர் 18:9. அப்போஸ்தலர் 18:9.